ஹரே கிருஷ்ணா. இந்த தன்னேறி மீங்கான நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். காலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். காலம் அப்படின்னா என்ன? காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நேரம், காலம். இந்த காலத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, காலம் எப்படி எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 5 விஷயங்களை பற்றி சொல்கிறார். ஜீவன், ஈஸ்வரன், பிரகிருதி, காலம், கர்மம். இந்த 5 விஷயங்களை பற்றி பகவான் கிருஷ்ணர் பேசுகிறார். அதாவது உயிர்வாழிகள், ஆத்மாவை பற்றி பேசுகிறார், பரமாத்மாவை பற்றி பேசுகிறார், அப்புறம் இந்த ஜட உலகத்தை பற்றி பேசுகிறார், அப்புறம் இந்த ஜட உலகத்தில் ஜீவன்கள் கஷ்டப்படுறதுக்கும் இன்பமாக இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கர்மாவை பற்றி பேசுகிறார், அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய காலத்தை பற்றி பேசுகிறார். இன்றைக்கி நம்ம காலம் எவ்வாறு எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய சக்தியாக விளங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எல்லோரும் பல விஷயங்களால் அவங்க பாதிக்கப்படுறாங்க, பல விஷயங்களால் கவரப்படுறாங்க. இப்படி பல விஷயங்களால் கவரப்படும் போது அவங்க எதனால் கவரப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிலர் பெரும்பாலான ஒரு பணத்தினால் கவரப்படுறாங்க. பணம் அதிகமாக சேகரித்து வைத்து அந்த பணத்தை வைத்து அவங்க வந்து மக்கள் மத்தியில் தான் வந்து நிறைய செல்வாக்குடையவனாக இருக்கணும், இல்லை எனக்கு நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து பணத்தை அடிப்படையாக வச்சு தான் நிறைய பேர் செயல்படுறாங்க. பழமொழி கூட சொல்லுவாங்க, பணம்னு சொன்னோன்னா பணம் கூட வாயத்துறப்பாடு, அது பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், இப்படிலாம் சொல்றது நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு மக்கள் மனதில் ஆழமாக இந்த ஒரு கருத்து இருக்கு, பணம் இருந்தது அப்படின்னா எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியும், பணம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அப்படிங்கிறது. அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பணமே வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உலகத்துல பணம் 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 தான் எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா பணமே வாழ்க்கை கிடையாது. எவ்வளவுதான் ஒருத்தன் பணம் செய்து வச்சிருந்தாலும் அந்த பணம் எல்லாம் அவன் இந்த உடலை விட்டு போகும்போது அவனை விட்டு போயிடும். அது வரைக்கும் இருந்ததுன்னா அதுவே பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளவுதான் ஒருத்தன் பணம் சேகரித்து வச்சாலும் நம்ம பார்க்கணும், எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள்லாம் அவங்க வந்து பணத்தை இழந்து நிக்கிறத நம்ம பார்க்கணும். எவ்வளவோ பெரிய பணக்காரங்களா இருந்துட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கு மிகவும் கஷ்டப்படுறத பார்க்கிறோம். அப்படியே அவங்க பணக்காரங்களாகவே வாழ்க்கை முழுக்க வாழ்ந்தா கூட மரணம் அப்படின்னு வரும்போது அவங்க அந்த பணத்தெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். காலம் அவங்களுக்கு பதில் சொல்லுது, எவ்வளவுதான் அவங்க வந்து பணத்துக்காக எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் காலம் வரும்போது அந்த காலம் அவங்களை அழித்து விடுது. இப்படி பணத்துக்காக ஒருத்தன் வேலை செய்கிறான், அப்புறம் பார்த்தோம்னா எத்தனையோ பேர் படிப்பு கல்வி அறிவு ரொம்ப அவசியம்தான். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு கல்வி அறிவு அப்படிங்கிறது அவசியம்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான அளவுக்கு. ஆனால் அதிக அளவில் கல்வி அறிவு வச்சுன்னு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் நிறைய படிக்கிறாங்க, பட்ட படிப்பு, மேற்படிப்பு, அதுக்கு மேலே பேராசிரியர் பட்டம் வாங்கிறது, இது மாதிரி எத்தனையோ விதத்தில் படிக்கிறதுக்காக மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டுருக்காங்க. ஆனால் அந்த படிப்பு அவங்க படிச்சிருக்கிறது எல்லாம் கூட அதுவும் காலப்போக்கில் அழிவுக்கு உட்படுத்தப்படுது. காலம் வரும்போது அவங்க படித்த படிப்பு எல்லாம் அழிந்து போயிடும். நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்க்குறோம், பொதுவாக நம்ம சொல்கிறது காலம் அப்படிங்கிறது மரணத்தின் தருவாயில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். மரண நேரத்தில் அவனுக்கு என்னெல்லாம் அறிவு இருக்கோ, எவ்வளவெல்லாம் படிச்சிருக்கானோ அது எல்லாமே மரண நேரத்தில் அவனை விட்டு போய்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தை இன்றைய நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா மரணம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதே இல்லை. ஒருத்தன் படித்த படிப்பினுடைய பிரயோஜனமே இல்லாமல் போயிடுது இந்த வாழ்க்கையிலேயே. உதாரணமாக குறிப்பாக கணிப்பொறி தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஒருத்தன் ஒரு விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை படித்து வேலைக்கு நீங்கள் போய் மறுபடி நீங்கள் புதுசு புதுசாக கற்றுக்காத பட்சத்தில் உங்களுடைய கல்வி அறிவு பயனற்றதாயிடுது. நீங்கள் வந்து வேலை இல்லாமல் உங்களை வெளில அனுப்பி விட்ருவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எந்தெந்த ப்ரோக்ராமெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக அந்த ப்ரோக்ராம் படித்தா நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்லாம் இருந்ததோ, இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் படிச்சிருந்தா யாருமே உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நிலவரம் மாறின்னு இருக்கு. கல்வி அறிவு அப்படிங்கிறது ஒருத்தன்கிட்ட இருந்தாலும் அது வந்து காலப்போக்கில் அந்த அறிவு அவனை விட்டு போயிடுது. திருவள்ளுவர் சொல்கிறார், கல்வி அறிவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் தெரியும், செல்வமும் முக்கியம், புகழும் முக்கியம், அறிவும் முக்கியம், அழகும் முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆனா அது எல்லாவற்றையுமே அழிக்கக்கூடிய விதத்துல இந்த காலம் அப்படிங்கிறது விளங்கு. கல்விக்காக இன்னைக்கு வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்விக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நவீன காலத்துல எல்லாருமே வந்து கல்விய எல்லாருமே ஒரே வகையான கல்வியைத்தான் பெறணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் மூடிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய கலைகளுக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. எந்த ஒரு கலையுமே வந்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஊக்குவிக்கப்படுறது கிடையாது. அதனால மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க இந்த கலையெல்லாம் படிச்சு நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன், இதெல்லாம் வந்து சும்மா கால விரயம்தான், நான் வந்து என்னுடைய நேரத்தை தான் வீணடிக்க போறேன், இதுல எனக்கு சம்பளம் கிடைக்காது பணம் கிடைக்காது. நீங்க பாருங்க எத்தனை பேர் இலக்கியம் படிக்கிறாங்க, எத்தனை பேர் எத்தனை பேர் வரைபடம் கத்துக்கிறாங்க, சும்மா ஒரு பொழுதுபோக்கா அவங்க வரைபடம் கத்துப்பாங்க. ஆனா அதை வந்து அவங்க முனைப்பா அதுல தீவிரமா இறங்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. இன்னைக்கு இலக்கியம் இலக்கணம் படிக்கிறதுலாம் யாரும் வர்றது கிடையாது. தமிழா இருக்கட்டும் ஆங்கிலமா இருக்கட்டும் எந்த மொழியா இருக்கட்டும் அதுல படிக்கிறதுக்கு குறிப்பா இந்தியாவில யாருமே ஆர்வம் காட்டுறது கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு இன்ஜினியரிங் இல்ல மருத்துவ படிப்பு கணிப்பொறி இப்படித்தான் எல்லாருமே போகணும்னு சொல்லி ஒரு வகையா படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது என்ன படிப்பு படித்தாலும் சரி அது எல்லாமே காலத்தின் கோலத்தினால பின்பு அழிக்கப்படதான் போகுது. அப்புறம் மக்கள் வேற எதுக்காக உழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அழகு. யார் ஒருத்தவங்களுக்கு அழகு இருக்கோ அவங்க வந்து ரொம்ப வசீகரிக்கப்படுபவர்களா இருக்கு. அவங்களால மற்றவர்கள் நிறைய பேர் வசீகரிக்கப்படுறாங்க. அதனால மக்கள் எல்லாரும் அழகுக்காக இயங்குறாங்க. எத்தனையோ இன்னைக்கு பார்க்கலாம் எத்தனை இடத்துல பியூட்டி பார்லர் வந்திருக்கு. முன்னாடிலாம் இந்த அளவுக்கு கிடையாது, பியூட்டி பார்லர்லாம் கிடையாது. வீட்லேயே எல்லாரும் ஏதோ ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அழகு பண்ணுவாங்க, தங்களை அழகுபடுத்தி காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பியூட்டி பார்லர் வந்திருக்கு. ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே இதுல வந்து தங்களுடைய அழகுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா அழகு அப்படிங்கிறது எத்தனை வருஷங்கள் நிலைத்திருக்கக்கூடும்? அழகு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த இளமை பருவம் இருக்கும்போது தான் அழகு. குழந்தைகளா இருக்கும்போது அது ஒரு வகையான அழகு. ஆனா முதிய வயதுல போகும்போது அந்த அழகு வந்து மழுங்கி போயிடும். அழகு அப்படிங்கிறது காலத்தின் கோலத்துல அழிக்கப்பட்டு விடும். நம்ம வேணா நினைச்சுட்டு இருக்கலாம் நான் என்றுமே அழகா இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுக்காக எத்தனையோ உங்களுடைய அழகை என்றுமே பாதுகாக்கக்கூடியதுன்னு சொல்லி எத்தனையோ பொருள்களை விளம்பரப்படுத்துறாங்க. அத்தகைய பொருள்களை வாங்கி எத்தனையோ மக்கள் உபயோகப்படுத்துறாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அழகானது காலத்தின் கோலத்துல அழிக்கப்பட்டு விடும். இதை யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தவங்க எவ்வளவுதான் அழகான அழகு ராணியா இருந்தா கூட சரி, அழகு ராஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, காலம் வரும்போது அந்த அழகு அவங்களை விட்டு போயிடும். நிறைய பேர் பாக்குறோம் ஒருத்தவங்க நல்லா இளமையில நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா முகத்தை பார்க்க சகிக்காது. அந்த இளமை போயிடும் போது அவங்களுடைய அழகு அப்படிங்கிறது எல்லோருக்கும் இல்லாம போயிடுது. அப்ப காலம் அப்படிங்கிறது இது இந்த அழகை அழிக்கக்கூடியதா இருக்கு. அப்புறம் மக்கள் வேற எதுலெல்லாம் அவங்க வந்து ஆர்வமுடையவர்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உற்றார் உறவினர்கள், உற்றார் உறவினர், சொந்தம் பந்தம், குடும்பம், இந்த விஷயங்கள் வந்து இதுவும் காலத்தினால அழிக்கப்பட்டு விடும். நம்ம வேணா இன்னைக்கு இன்றைய நிலையில நம்ம அந்த உறவினர்கள் மேல பற்று கொண்டு இருக்கலாம், அவங்க மேல நம்ம வந்து அன்பா இருக்கலாம். ஆனா காலம் வரும்போது அந்த உறவினர்கள் பற்றுதல் இது எல்லாமே வந்து ஒருத்தன் கைவிட்டு போக வேண்டியிருக்கும். அது குறிப்பா மரண தருவாயில. இன்றைய உலகத்துல மரண தருவாய் வரைக்கும் காத்திருக்கிறதுங்கிறது கூட கிடையாது. ஏன்னா நிறைய உறவுகள் இன்றைய உலகத்துல உறவுகள் அப்படிங்கிறது பொய்யாயின் இருக்கு. அதனால நிறைய பேர் உறவுகள் எல்லாம் வாழ்க்கையிலேயே அறுத்துட்டு போயிடுறாங்க. குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை கவனிக்கிறது கிடையாது, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கவனிக்கிறது கிடையாது, கணவன் மனைவியை கவனிக்கிறது கிடையாது, மனைவி கணவனை கவனிக்கிறது கிடையாது. நான்லாம் சின்ன வயசுல சின்ன பையனா இருக்கும்போது அப்பெல்லாம் விவாகரத்து அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்படாத விஷயம், ஏதோ எங்கேயோ ஒரு சில இடத்துல நடந்துட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா 50 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் இந்தியாவில விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்துக்கு கேள்விக்கு இடமே இல்லாம இருந்தது. கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ்வாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சகஜமாயின் இருக்கு இந்தியாவில கூட. ஏன்னா அவங்களுடைய விவாகம் அப்படிங்கிறது புலனின்பத்தின் அடிப்படையில இருக்கு. அதனால காலம் வரும்போது காலப்போக்கில் அவங்களால தங்களுடைய புலன்களுக்கு இன்பத்தை ஒரு கொடுக்க இன்னொருத்தரால முடியல அப்படிங்கும்போது அவங்க வந்து உடனே விவாகத்தை ரத்து செஞ்சிடுறாங்க. அவங்களுடைய திருமணமானது ரத்து செய்யப்படுது. விவாகரத்து அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்து அது வந்து கணவன் மனைவி பிரிச்சிடுறாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு கருத்து இந்திய கலாச்சாரத்துல என்றுமே கிடையாது. சமீப காலத்துல இது வந்து ரொம்ப பிரபலமாயின் இருக்கு. அது எப்படி பார்த்தாலும் சரி, அப்படியே ஒருத்தர் கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ்ந்தால் கூட காலம் வரும்போது, அதாவது மரணம் வரும்போது அவங்க பிரிய வேண்டி இருக்கு. எதெல்லாம் ஒருத்தன் சேர்த்து வச்சிருந்தாலும், எவ்வளவுதான் ஒருத்தன் சொந்த பந்தங்களை கூட்டி வச்சிருந்தாலும், எவ்வளவுதான் ஒருத்தன் என்னதான் பண்ணி வச்சிருந்தாலும், அது எல்லாமே காலம் வரும்போது அழிக்கப்பட்டு விடும். பகவான் கிருஷ்ணர் கீதையில இதுதான் சொல்றார். கிருஷ்ணன் சொல்றார், எல்லாவற்றையும் அழிக்கும் காலத்தின் உருவில நான் வீற்று இருக்கிறேங்கிறார். அதாவது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையை விளக்கி சொல்லும் போது கிருஷ்ணர் சொன்னார், இந்த உலகத்துல எதெல்லாம் மிகவும் சிறந்ததா இருக்கோ அது எல்லாமே என்னுடைய சக்தியினுடைய வெளிப்பாடுதான் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அதை புரிஞ்சுண்ட அர்ஜுனன், சரி கிருஷ்ணா, எல்லாமே உன்னுடைய சக்தி தான் நீ சொல்ற, அதை எனக்கு கொஞ்சம் வெளிப்படையா காட்டு அப்படின்னு. நம்ம வந்து இங்க ஏட்டளவுல கிருஷ்ணர் சொல்றார், முதல்ல இதெல்லாம் நான் இப்படியா இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி தன்னுடைய பெருமையை கிருஷ்ணன் சொல்ற. அப்படி சொன்னறியும் அர்ஜுன் கேக்குறான், ஓ கிருஷ்ணா, நீ உன்னுடைய பெருமைகள்லாம் சொன்ன, இந்த பெருமைகள் எல்லாம் எனக்கு வந்து காட்டு, படமா காட்டு அப்படிங்கிறான். அப்பதான் பகவான் கிருஷ்ணர் அவனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறார். விஸ்வரூப தரிசனத்தை காட்டும் போது அதுல அர்ஜுனன் பாக்குறான், எல்லா தேவர்கள், தேவதாக்கள், எல்லா விதமான நபர்கள் எல்லோருமே அந்த விஸ்வரூபத்துல இருக்கிறத பாக்குறான். ஆயிரம் ஆயிரம் கரங்கள், ஆயிரம் ஆயிரம் கைகள், ஆயிரம் ஆயிரம் தலைகள், ஆயிரம் ஆயிரம் கால்கள், இப்படி எல்லாமே ஆயிரக்கணக்கில் எங்க ஆரம்பம் முடிவு என்ன எங்க இருக்குன்னு தெரியாத விதத்துல அர்ஜுனன் புலம்பி போறான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்துல கால ரூபத்தையும் பாக்குறான். அந்த விஸ்வரூபத்துல கிருஷ்ணர் காட்டின அந்த விஸ்வரூபத்துல அர்ஜுனன் காலத்தை பாக்குறான், அதாவது வருங்காலத்தை அவன் பாக்குறான். வருங்காலத்தை அவன் பார்க்கும்போது அங்க குருக்ஷேத்திர போர்க்களத்துல யாரெல்லாம் அவனுக்கு எதிர்த்தரப்புல நிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கிருஷ்ணருடைய வாயில அவங்க எல்லாம் உள்ள நுழையறத பாக்குறான். அவங்க எல்லாரும் அடிபட்டு மடியறத பாக்குறான். கர்ணன் உட்பட எத்தனையோ நபர்கள் அந்த விஸ்வரூபத்துக்குள்ளார போய் அவங்க மடியறத அர்ஜுனன் பாக்குறான். அத எல்லாத்தையும் பார்த்தறியும், அங்க ரத்த ஆறு ஓடுறத பார்த்தறியும் அர்ஜுனன் ஓரளவுக்கு பயந்து போறான். அவன் அப்ப கிருஷ்ணன் கேக்குறான், ஓ கிருஷ்ணா, இது என்ன ரூபம், இவ்வளவு பயங்கரமா இருக்கே, இது கொடியதா இருக்கே, இந்த ரூபத்துல நீ தோற்றமளிக்கிறே, நீ யாரப்பா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட கேக்குறான். அப்ப கிருஷ்ணர் சொல்ற, நான் கால ரூப காலன், காலம் அப்படிங்கிற ரூபத்துல நான் இருக்கேன், எல்லாரையும் அழிக்கக்கூடியவனா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள்ல ஆர்வமுடையவர்களா இருக்காங்க, பணம் சேகரிக்கிறதுல, சொந்த பந்தத்தை உற்பத்தி பண்ணிக்கிறதுல, அறிவுபடுத்திக்கிறதுல, அவங்க வந்து அழகுபடுத்திக்கிறதுல, இந்த விஷயங்கள்ல ஆர்வமுடையவர்களா இருக்காங்க. ஆனா இது எல்லாமே காலத்தின் கோலத்துல அழிக்கப்பட்டு விடும். இது ரொம்ப எளிமையான விஷயம்தான், ஆனா இதை எத்தனை பேர் புரிஞ்சு வச்சிருக்காங்க, எத்தனை பேர் உணர்றாங்க, யாரும் அதை உணர்றது கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது. முட்டாள்தனமா எந்திரத்தனமா ஒரு கழுத மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள். மக்கள் யாராவது யோசிச்சு பார்த்தாங்கன்னா, நான் இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே வந்து ஒரு காலத்துல முடிவுக்கு வரப்போகுது, இது எல்லாமே காலத்தின் உருவில் அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கறத ஒருத்த உணர்ந்துட்டான் அப்படின்னா, அவன் இந்த உலகத்துல இந்த உலக விஷயங்கள்லயே மூழ்கி இருக்க மாட்டான். உலக விஷயங்கள் வேண்டாம் நம்ம சொல்லல, உலக விஷயங்கள் நம்ம இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக அவசியம்தான், ஆனா உலக விஷயங்களே எல்லாம் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்ற மாதிரி காலமானது எல்லாவற்றையும் அழிக்கும் அப்படிங்கிறார். நாம பார்த்தோம்னா மக்கள் இந்த காலத்தின் ரூபத்துலதான் கிருஷ்ணரை பார்ப்பேன்னு அடம்பிடிக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணர் கனிவோட கீதையில சொல்றார், என்னை வந்து நீ சாம சுந்தர ரூபத்துல வழிபடு, நான் எப்படி ஒம்மினாடி நிக்கிறேனோ அர்ஜுனா இந்த ரூபத்துல நீ என்ன வழிபடு அப்படிங்கிறார். கிருஷ்ணர் அதுக்காக எத்தனையோ உபதேசங்களை கொடுக்கிறார். கிருஷ்ணர் இந்த மனித ஜீவன்கள் எல்லாம் பலன் பெறதுக்காக பகவத்கீதையை கொடுத்தார். அப்படி பகவத்கீதையை கொடுத்து அந்த பகவத்கீதையில ஒவ்வொரு ஜீவனும் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி கிருஷ்ணருக்கு பக்தி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் விளக்கி கொடுத்தார். இருந்தாலும் மக்கள் முட்டாள்களா இருக்காங்க. கிருஷ்ணர் சொல்றார், ஓ மாநில ஜீவர்களே எல்லாரும், ஓ அர்ஜுனா, அர்ஜுனனை மையமா வச்சு நம்ம எல்லாருக்கும் சொல்றார். அர்ஜுனன் ஒரு கிருஷ்ண பக்தன், அர்ஜுனனுக்கு எந்த தேவையும் கிடையாது, பகவத்கீதையை கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் அர்ஜுனனுக்கு கிடையாது, ஆனா அந்த அவசியம் நமக்கு இருக்குது. அதனால அர்ஜுனனை ஒரு கருவியா உபயோகப்படுத்தி பகவான் கிருஷ்ணர் நமக்காக பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். அப்படி நமக்காக பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசம் பண்ணும் போது அவர் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, ஓ அர்ஜுனா, உன் முன்னாடி நான் இப்ப நிக்கிறேனே, இந்த ரூபத்துல என்ன வழிபடுங்கிறார். ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ நான் கிருஷ்ணரை வழிபட மாட்டேன், நான் வந்து என்னுடைய விஷயத்துல நான் நான் ஆர்வத்தோட இருப்பேன், நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நான் ரொம்ப அழகுள்ளவனா இருக்கணும், நான் ரொம்ப வீரம் உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மக்கள் தயத்தை வீணடிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் வீரம் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். உடல்ல பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு உலகத்துல வந்து முன்னாடிதான் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருந்தது, ஆனா கலியுகத்துல உடல் ஆரோக்கியம் குன்றி போயிருக்கனால மக்கள் எல்லாரும் அந்த உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக ஒரு நாள் முழுக்க செலவழிக்கிறாங்க. எத்தனையோ வகையான உடற்பயிற்சி செய்யறாங்க, எத்தனையோ பேரளவுல யோகா அப்படிங்கறது வந்து உடற்பயிற்சிக்காக போறாங்க. உண்மையில யோகா அப்படிங்கிறது கிருஷ்ணரை உணர்றதுக்காக செய்ய வேண்டியது, ஆனா அந்த கிருஷ்ணரை உணர்றதுக்காக யோகா பண்றது அப்படிங்கறத விட்டுட்டு உடல் நலத்துக்காக உடற்பயிற்சிக்காக உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக யோகா பயிற்சி செய்யக்கூடியவங்க எண்ணிலடங்காதவர் இருக்காங்க. ஆனா அத்தகைய யோகா பயிற்சினால கிருஷ்ணரை உணர முடியாது. உண்மையான யோக பயிற்சி அப்படிங்கிறது கிருஷ்ணரை உணர்வதற்கானது. இப்படி கிருஷ்ணரை உணர்வதற்கான யோகம் இல்லாம உடற்பயிற்சிக்காக யோகம் செய்து தன்னுடைய உடலை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவங்க எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் எவ்வளவுதான் ஆரோக்கியம் உள்ளவனா இருந்தாலும் அது காலப்போக்கில் அழிவுறும். ஒருத்தன் வந்து உடல்ல வியாதிகள் வராம பாதுகாத்துக்க வேண்டியது அவசியம்தான், ஆனா அது மட்டுமே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் கிடையாது. ஒருத்தனுக்கு பணம் அவசியம்தான், ஆனா அது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோள் கிடையாது. ஒருத்தனுக்கு மனைவி மக்கள் அவசியம்தான், ஆனா அது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோள் கிடையாது. இல்ல இந்த மனைவி மக்கள் காசு பணம் உடல் ஆரோக்கியம் அழகு இது எல்லாமே சேர்ந்ததும் வாழ்க்கை கிடையாது. தனித்தனியா நான் சொன்னேன், தனித்தனியா சொன்னதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, அது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் கிடையாது. மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இது எல்லாமே சேர்ந்தது வாழ்க்கையினுடைய குறிக்கோள். நான் ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், நான் ரொம்ப அறிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், நான் ரொம்ப பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணணும், நான் ரொம்ப பலசாலியா ஆரோக்கியமான இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், எனக்கு நிறைய குடும்பம் சொந்த பந்தத்தோட இருக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணணும், இப்படித்தான் ஒவ்வொருத்தனும் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாமே சேர்த்தா கூட வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அவன் அடையிறது கிடையாது. வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு தெரியாம உலகத்துல எல்லோரும் ஒரு கழுதையை போல உழைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கழுதையை போல மனிதர்கள் உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அந்த கழுதைக்கு நம்ம இழைக்கக்கூடிய ஒரு அவமானம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கழுதைகள் மனிதர்களைப் போல வேலை செய்யறது கிடையாது. மனிதர்கள் கழுதையை விட கேவலமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவா இந்தியா முழுக்க தமிழகத்திலையும் சரி இந்தியா முழுக்க யாராவது ஒருத்தவங்க கடுமையா வேலை செய்யறாங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டுறதுக்கு கழுதையை சொல்லுவாங்க. ஏன்னா கழுதை வந்து எந்த ஒரு அறிவுமே இல்லாம எதுக்காக செய்யறோம் ஏன் செய்யறோம் அப்படிங்கிற எந்த ஒரு யோசனையுமே இல்லாம அது வந்து எவ்வளவோ பொது மூட்டையை சுமந்துண்டு போயிட்டே இருக்கு. அவன் வந்து அந்த மன்னான் கழுதையினுடைய முதலாளி அந்த கழுதை மேல எவ்வளவோ பாரத்தை ஏத்தி வச்சிருவான். பாரத்தை ஏத்தி வச்சதே அந்த கழுதை என்ன நினைக்கும், ஓ இதை நான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்ச தூக்கிட்டு போகும். அது நினைக்குது, கழுதை நினைக்குது, இந்த பாரத்தெல்லாம் நான் தூக்கிட்டு போனாதான் எனக்கு வந்து புல்லு கிடைக்கும்னு. ஆனா அந்த கழுதை கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தது அப்படின்னா புல்லு எல்லா இடத்துலயும் இருக்குது, நான் இந்த பாரத்தை சுமக்காமலே நான் வந்து புல்லு சாப்பிடலாம் அப்படிங்கறத அந்த கழுதை உணர முடியும். ஆனா அந்த கழுதை உணராம முட்டாள்தனமா அது தூக்கின்னு போயிட்டு இருக்கு. அந்த கழுதையை யாராவது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இப்பெல்லாம் நம்ம அதிகமா கழுதையை பார்க்கறது கிடையாது. கழுதையை வந்து ஒரு இடத்த கூட்டிட்டு போகணும்னா அதுக்குன்னு ஒரு தந்திரம் இருக்கு. என்னன்னா கழுதை முன்னாடி ஒரு புல்லையோ இல்லை அதுக்கான உணவோ கொஞ்சம் கழுதை மேலேயே வச்சு கட்டிடுவான். கழுதை மேலேயே வச்சு கட்டிட்டா கழுதை கண்ணுக்கு முன்னாடி கொஞ்ச தூரத்துல அது தெரியும் உணவு, ஓ இங்கதான் இருக்கு உணவு, சாப்பிட போறேன்னு அந்த கழுதை முன்ன முன்ன நகர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த கழுதையோட எஜமானர் அந்த கழுதையை எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த கழுதை அந்த மேல இருக்கக்கூடிய புல்லு கட்டை அவுத்து போட்டுறியும் அந்த கழுதை ஓ சந்தோஷமா அது சாப்பிட்டு இருக்கும். ஆனா எவன் ஒருத்தன் அறிவாளியோ அவன் புரிஞ்சுக்க முடியும் இந்த கழுதை வந்து முட்டாள்தனமா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு. ஆனா அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு மனித சமுதாயத்துல இருக்கு. மக்கள் வந்து கழுதையை விட கேவலமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நவீன சமுதாயத்துல மக்கள் வந்து நான் முதல்ல சொன்னேன் பணத்துக்காக அலையா அலைஞ்சிட்டு இருக்காங்க. பணம் எங்க பணம் கிடைக்கும், எங்க எனக்கு வந்து புலனின்பம் கிடைக்கும், எங்க எனக்கு வந்து நான் எப்படி உடல் ஆரோக்கியமா வச்சுக்கலாம், இதெல்லாம் அவசியம்தான் நான் மறுபடியும் சொல்றேன் வேண்டான்னு சொல்லல, ஆனா அது மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோள் கிடையாது. அதை மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோளா நினைச்சிட்டு மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோளை நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கிருஷ்ணரை பத்தி சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது இல்ல. அதை கேட்கறதுனால அது கிருஷ்ண பக்தியில ஈடுபடுங்க, கிருஷ்ணர் கோயிலுக்கு வாங்க, பகவான் கிருஷ்ணருடைய திருநாமத்தை சொல்லுங்க, பகவத்கீதையை படிங்க, பாகவதம் படிங்க, பகவான் கிருஷ்ணருடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்க எப்படி நம்ம சொல்லும் போது மக்கள் இதுல அதிகமா ஆர்வம் காட்டுறது கிடையாது. அவங்க வந்து கிருஷ்ணர் இருக்கட்டும், கிருஷ்ணர் நான் கோயிலுக்கு போவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை போறேன், இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை போறேன், அது போதும் கிருஷ்ணர், கிருஷ்ணரை கொஞ்சம் தொலைவிலே வச்சுக்கலாம், என்னுடைய மற்ற விஷயங்கள் எனக்கு நெருக்கமா வேணும் அப்படின்னு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கிறது வந்து பல நிலைக்காது. யார் ஒருத்தவங்க கிருஷ்ணரை அன்றாட வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணருடைய கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கலையோ அவங்களும் கிருஷ்ணரை பார்த்துதான் ஆகணும், எல்லோரும் கிருஷ்ணரை கண்டுதான் ஆகணும். கிருஷ்ணருடைய கண்கள்ல இருந்து யாருமே வந்து விடுதலை பெற முடியாது, யாருமே தப்பிக்க முடியாது. ஒன்னு நம்ம கிருஷ்ணரை சியாமசுந்தர ரூபத்துல பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணரே என்ன சொல்றாரோ அவர் அழகான ரூபத்துல அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் விருப்பப்படலாம். அப்படி அழகான ரூபத்துல கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு யார் ஒருத்தர் விருப்பப்படலையோ அவங்க காலத்தின் கோலத்துல கிருஷ்ணரை பார்க்க முடியும், மரணத்தின் உருவில கிருஷ்ணரை பார்க்க முடியும். யாரெல்லாம் கிருஷ்ணரை இந்த உலகத்துல வாழும்போது காணறதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு கிருஷ்ணரை புறக்கணிச்சுட்டு இருக்காங்களோ அத்தகைய மக்கள் எல்லாரும் மரண நேரத்துல கிருஷ்ணரை காலத்தின் உருவில பார்க்க வேண்டிய அளவுக்கு பலவந்தப்படுத்தப்படுவார்கள். அவங்க என்னெல்லாம் இந்த உலகத்துல சேர்த்து வச்சிருக்காங்களோ அது எல்லாமே அழிந்து விடும். எதை யாரோ சொல்லுங்களேன், நீங்க வந்து ஒரு மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதாவது காலம் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் அழித்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன எஞ்சி இருக்கு? எதுவுமே எஞ்சி இருக்க போறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் எஞ்சி இருக்கும், ரெண்டு விஷயங்கள் எஞ்சி இருக்கும். அதுல ஒரு விஷயம் காலத்தின் கோலத்துல இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போயிடும், ஆனா ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே நித்தியமா நம்மளோட எஞ்சி இருக்கும். அது என்ன? அதை பத்தி பார்க்கலாம். ரெண்டு விஷயம் இருக்கு, நம்ம வந்து சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வம் மரணம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, நடுத்தர உறுப்பினரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் எவ்வளவுதான் சேர்த்து வச்சிருக்காங்களோ அது எல்லாமே மரணம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவன் வந்து உடல் ஆரோக்கியம், நான் முதல்ல விளக்குனேன், உடல் ஆரோக்கியம் எவ்வளவுதான் ஆரோக்கியமான உடல் இருந்தாலும் மரண நேரத்துல அது அவனை விட்டு போயிடும். மரணம் எதுக்கு? வயோதிகம் வந்தது அப்படின்னா அவனுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே போயிடும். ஒருத்தனால நடக்க முடியாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் அவனை விட்டு போயிடும் காலத்தின் கோலத்துல. மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் இதுவும் அவன் மரண காலம் வரைக்கும் இருந்தா கூட மரணத்தின் போது அவனை விட்டு போயிடும். இதெல்லாம் மரணத்தின் போது ஒருத்தனை விட்டு போயிடும். ஆனா ரெண்டு விஷயம் மரணத்தின் போது ஒருத்தனை விட்டு போகாது. அது என்னென்ன அப்படின்னா, முதல் அதுல ஒரு விஷயம் என்னன்னா புகழ். ஒருத்தனுக்கு புகழ் இருந்தது அப்படின்னா அது மரணத்தின் போது போகாது. திருவள்ளுவர் சொல்றார், புகழோட தோன்றணும், அப்படி தோன்றலைன்னா நீ தோன்றாமல் இருக்கிறதே நன்றுங்கிறார். அப்படி நம்ம வந்து மக்கள் வந்து ரொம்ப புகழ் மேல ஆர்வமுடையவர்களா இருக்காங்க. நான் வந்து வாழ்ந்தேன், ஏதோ பிறந்தேன் வாழ்ந்தேன் அப்படின்னு இல்லாம நான் வந்து என்னுடைய பேரை நிலைநாட்டிட்டு போகணும், எனக்குன்னு ஒரு பதவியை நான் நிலைநாட்டிட்டு போகணும். இதுக்காக மக்கள் எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. ஆனா நம்ம ஒன்னு யோசிச்சு பார்க்கணும், இந்த புகழ் பெயர் அப்படிங்கிறதும் கூட காலத்தின் கோலத்தினால அழிக்கப்பட்டு விடும். நம்ம நினைக்க கூடாது, நான் வந்து புகழ் இருந்தது அப்படின்னா நான் இறந்து போனதுக்கு அப்புறமும் என் பேர் நிலைச்சு நிற்கும். நம்மளே இறந்து போயிடுறோம், நம்ம சேர்த்து வச்ச எல்லா விஷயங்களும் போயிடுது, புகழ் மட்டும் இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சு பார்க்கணும். அப்படியே புகழ் இருந்தா கூட அதுவும் காலத்தின் கோலத்தில் அழிக்கப்பட்டு விடும். எத்தனையோ மன்னர்கள் வரலாற்றுல வந்து போனாங்க, எத்தனை மன்னர்களுடைய பெயர் இன்னைக்கு நிலைச்சிருக்கு. அவங்க எல்லாருமே அவங்களுடைய காலகட்டத்துல புகழ் பெற்றவர்களா தான் இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு அந்த பெயர்கள்லாம் நிலைச்சிருக்கா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு சிலருடைய பெயர்கள் நிலைச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுவும் எத்தனை வருடங்களுக்கு நிலைச்சிருக்கும்? 5000 வருடங்களுக்கு முன்னாடி யார் ராஜாவா இருந்தா யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஒரு சில முக்கியமான ராஜாக்களுடைய பெயர்கள் இருக்கு, எத்தனை வருஷம் இருக்கும்? 500 வருஷம் இருக்கலாம், 1000 வருஷம் இருக்கலாம், 5000 வருஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ராஜாவினுடைய புகழ் இருக்குமா, பெயர் இருக்குமா? இருக்காது, போயிடும். அப்ப அவ்வளவு புகழ் பெற்ற என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் மக்கள் புகழுக்காக இயங்குறாங்க, எவ்வளவு நான் புகழை அடைய முடியும், எந்த அளவுக்கு நான் புகழ் பெற முடியும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சிச்சுறாங்க. புகழ்ச்சி அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு ரொம்ப முக்கியமானதா கருதுறான். யாராவது என்ன புகழ மாட்டாங்களா, யாராவது என்னுடைய பெயர் வராதா, நான் எந்த அளவுக்கு பிரபலமாக மாட்டேனா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் அதுக்காக எத்தனையோ விதவிதமான செயல்கள்லாம் செய்து நான் வந்து புகழுடையவனா ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் ஒருத்தன் புகழ் பெற்றவன் ஆனாலும் அந்த புகழ் எல்லாமே காலப்போக்கில் அழிந்துவிடும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா புகழ் பெறணும், தன்னுடைய பெயர் வந்து செய்தித்தாளில் வரணும் அப்படிங்கறதுக்காக எத்தனையோ விசித்திரமான செயல்கள்லாம் நம்ம செய்யறத பாக்குறோம். என்னுடைய பெயர் வந்து கின்னஸ் புத்தகத்துல வரணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ விசித்திரமான கேலித்தனமான ஒரு கோமாளித்தனமான செயல்கள்லாம் செஞ்சு தன்னுடைய பெயர் கிருஷ்ண கின்னஸ் புத்தகத்துல வரணும் அப்படிங்கறதுக்காக முயற்சி செய்யறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அத்தகைய கோமாளித்தனமான விஷயங்கள்லாம் ஒருத்தர் செஞ்சு புகழ் பெற்றாலும் எத்தனை பேர் அந்த கிருஷ்ண கின்னஸ் புத்தகத்தை பார்த்து அவனுடைய புகழை அவனுடைய பெயரை நிலைநாட்டி வச்சுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாரும் கிடையாது. அப்படியே அவன் பேர் இருந்தாலும் அவனை பத்தி என்ன புகழ், அவனுக்கு யாரு அவனை பத்தி தெரியும், ஏதோ அந்த செயலை செஞ்சாங்க அவ்வளவுதான், அதுவும் காலப்போக்கு அழிவுற்று விடும். எல்லா ஒரு பழமொழி உண்டு, சாதனைகள் செய்யறது எல்லாமே முறியடிக்கிறதுக்காகத்தான். மக்கள் நினைக்கிறாங்க நான் வந்து இவ்வளவு சாதனை செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய பெயர் புகழ் ரொம்ப ரொம்ப நாள் நினைச்சிருக்கும் அப்படின்னு. ஆனா எவ்வளவுதான் சாதனைகள் செஞ்சாலும் அதை வந்து அடுத்து வரக்கூடியவங்க முறியடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய சாதனைகள்னால என்ன பலன்? ஒருத்தர் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தர் வந்து எவ்வளவுதான் விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாமே காலத்தின் உருவில் அழிக்கப்பட்டு விடும். இதை வந்து ஒருத்தர் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை உணர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது முதல் படி. இதை தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அது இரண்டாவது படி. அதுக்கப்புறம் அதை உணர்றதுங்கிறது மூன்றாவது படி. இப்படி மூன்று விதத்துல நம்ம வந்து முதல்ல மக்களுக்கு அது தெரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும், எல்லாராலும் தெரிஞ்சுக்க முடியும். காலம் வரும்போது எல்லாமே அழிந்து விடும். நான் இந்த உலகத்தை எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கணும், அது எல்லாமே காலத்தின் கோலத்துல அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறத ஒருத்தன் உணர மாட்டேங்கிறான், முதல்ல தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் தெரிஞ்சுட்டான்னா அவன் அதை புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணணும். அதை புரிஞ்சுட்டான் அப்படின்னா அவன் அதை உணர்றதுக்கு முயற்சி பண்ணணும். எவன் ஒருத்தன் அதை உணர்றானோ அப்ப அவன் கேள்வி கேட்பான், சரி எல்லாமே காலத்தின் கோலத்துல அழிக்கப்பட்டு விடுமே, அப்ப நான் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் தான் என்ன? வீற்றிருக்காரே அந்த சியாம சுந்தரரை நம்ம பூஜிக்கிறதுக்கு, அந்த கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி கிருஷ்ண பக்தியில நம்ம ஈடுபடணும். அந்த கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டோம் அப்படின்னா அது என்றுமே நம்ம கூட நித்தியமா இருக்கக்கூடியது. காலத்தின் கோலத்தினால அழிக்கப்படாத ஒரே விஷயம் கிருஷ்ண பக்தி மட்டுமே, மற்றது எல்லாமே காலத்தின் கோலத்தினால அழிக்கப்பட்டு விடும். இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், உணரணும். இதனாலதான் நாங்க இங்க வந்து வலியுறுத்தி சொல்றோம், நம்ம பகவான் கிருஷ்ணருடைய பக்தி தொண்டுல நம்ம ஈடுபடணும். கிருஷ்ண பக்தியில நம்ம ஈடுபட்டால ஒழிய மற்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு எந்த விதத்திலையுமே பலன் தராது. எல்லா விஷயங்களுமே காலப்போக்குல அழிவிட்டு விடும். நம்ம பார்க்கலாம் எவ்வளவு பெரிய பெரிய மன்னர்கள், எவ்வளவு பெரிய பெரிய ராஜாக்கள், என்ன பலன் எதுவுமே கிடையாது. ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும். ஒரு தடவை ஒரு சாது ஒரு மன்னரை சந்திக்க போனார். அந்த மன்னரை சந்தித்து அவருக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் சொல்லி எல்லாமே காலத்தின் போக்கு அழிவுற்று விடுவப்பா, நீ இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டுருக்க, ஒரு மன்னனா ஆட்சி பண்ணிட்டு இருக்க, இதுல இரு, ஆனா அதே சமயத்துல நீ வந்து கிருஷ்ணரை வழிபட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னரை சந்திச்சு ஒரு சாது சொன்னார். ஆனா வழக்கம் போல மக்களை எல்லா மக்களை போலவும் மன்னனும் இதெல்லாம் இப்ப வேண்டாங்க, இது இதெல்லாம் எதுக்கு எனக்கு, இதெல்லாம் தேவையில்லை அப்படிப்பா. சரி அவரு அந்த சாது ஏதோ ஒரு வலியுறுத்தி பார்த்த, அப்படி வலியுறுத்தி பார்த்தும் அந்த நபர் கேட்கல. என்னடா கேட்கலையே அப்படின்னு யோசிச்சார். சரி நான் சாதுவா வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு நன்மை பண்றியா அப்படின்னா, சரி நீங்க சொல்லுங்க பண்றேன் அப்படின்னு. இந்த உலக இந்த உன்னுடைய நாட்டுல ஃபுல்லா தேடி யாராவது ஒரு முட்டாள் இருந்தா அப்படின்னா அந்த முட்டாளை கண்டுபிடிச்சு, இருக்கிறதுலே ரொம்ப அடிமட்ட முட்டாளை கண்டுபிடிச்சு அந்த முட்டாள் கையில ஒரு குச்சியை கொடுத்து அந்த முட்டாள் ஊரெல்லாம் சுத்தி வர சொல்லு, அவனுக்கு கொஞ்சம் சம்பளமும் கொடு அப்படின்னாரு. மன்னருக்கு புரியல, என்ன இது முட்டாளை கொடுத்து வந்து குச்சியை சுத்திட்டு குச்சியை கொடுத்து ஊரை சுத்த சொல்றாரு, எதுக்கு இவர் இப்படி சொல்றாரு. சரி சாது சொல்ற பண்ணலாம். மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம சாதுக்கள் நேரடியா ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டான். ஆனா ஏதோ ஒண்ணு சொல்லும் போது ஓ ஏதோ சொல்ற, சரி பண்றது பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமுடையவர்களா இருப்பான். அது மாதிரி அந்த மன்னனும் அமைச்சர்கிட்ட சொல்லி ஒரு மிகப்பெரிய முட்டாளை பிடிச்சிட்டு வர சொல்லுவார். முட்டாளை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, அந்த முட்டாள் கையில் ஒரு குச்சியை கொடுத்து நாடே சுற்றி வர சொல்லி அதுக்காக அந்த முட்டாளுக்கு சம்பளமும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அந்த முட்டாளுக்கு சம்பளம் கொடுத்து அந்த முட்டாள் ராஜா கொடுக்குற சம்பளத்தில் ரொம்ப சொகுசாக அந்த முட்டாள் வாழ்ந்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பான். பல வருடங்கள் ஆகிடும். அதுக்கப்புறம் மன்னருக்கு காலம் வந்துடும், காலப்போக்கில் அவர் வந்து மரணத்தை சந்திக்க வேண்டி வந்துடும். மரணம் நேரத்தில் அவர் படுத்து கிடப்பார். படுத்து கிடக்கும் போது அவர் ஒவ்வொருத்தரையா எல்லா மக்களும் அவர் வந்து போய் சந்திப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஊர் பெரியவங்க நல்லவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்து நாட்டுக்காரங்க எல்லாரும் வந்து சந்திப்பாங்க. எல்லாரையும் பார்த்து மன்னர் எல்லாம் முடிச்சிருவார். அதுக்கப்புறம் அவர் யோசிப்பார், நான் யாரோ ஒருத்தர் இன்னும் பார்க்கலையே, ஓ அந்த முட்டாளை நான் பார்க்கல. மந்திரிகிட்ட சொல்லி அனுப்புவார், ஏ மந்திரி நீ போய் அந்த முட்டாளை அங்கே கூட்டிட்டு வா, நான் அவனை பார்க்கணும் அப்படிம்பார். உடனே அவர் வந்து அந்த முட்டாளை கூட்டிட்டு வர மந்திரி முட்டாளை கூட்டிட்டு வந்தரையும், ஓ மன்னரே நல்லா இருக்கீங்களா, எங்க நல்லா இருக்கிறேன், அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் என்ன, எங்க எங்க நான் வெளியில போறேன், நான் போறேன். எங்க போறீங்க? நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னார் மன்னர். எங்க போறீங்க அப்படின்னு இவர் கேட்டார். கேட்டுட்டு இந்த முட்டாள் சொன்னான், சரி நானும் உங்க கூட வரட்டுமா, நீங்க வந்து வேற நாட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்க நாட்டில் தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால நானும் உங்க கூட வரேன் அப்படின்னா. ஐயய்யா நீலாம் என் கூடலாம் வர முடியாது, இங்கெல்லாம் நான் தனியாக தான் போக முடியும், ஏன்னா அவன் சாவ போகிறான், சாவ போகிறான், யாராவது கூப்பிட்டு போக முடியுமா? யாரையும் கூப்பிட்டு போக முடியாது. அதனால அந்த மன்னர் சொல்கிற, ஆ நீ என்னால் உடனெல்லாம் என்னால் கூட்டிகிட்டுலாம் போக முடியாது. ஓ என்னை கூட்டிகிட்டு போக முடியாதா, சரி நான் இங்கே இருக்கேன், அப்போ உங்களுக்கு வந்து நம்ம மந்திரிட்ட சொல்லி ஒரு 1000 யானை 10000 குதிரை ஒரு இன்னொரு 10000 காவலாளிகள் உங்களோட துணைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அடாடாடாடா அவங்கெல்லாம் என்னால் கூப்பிட்டு போக முடியாதுப்பா, அப்படிலாம் என்னெல்லாம் அவங்க யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது, அப்போ நீங்கள் தனியாக போகிறீங்களா? சரி தனியாக போகிறதுனா உங்களுக்கு கொஞ்சம் நான் பணமாவது நம்ம கஜானாலேருந்து கொஞ்சம் பணம் மந்திரி எடுத்து தர சொல்கிறேன், அந்த பணத்தையாவது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னார். ஓ பணத்தை கொண்டு போகிறதா, அதுவும் என்னால் முடியாதுரா, என்னால் எதையுமே கொண்டு போக முடியாது. அப்புறம் அவர் சொன்னார், சரி உங்க எதையுமே கொண்டு போக முடியல, உங்களுக்காக பிரியமா ஒரு குதிரை வச்சிருக்கீங்களே, அந்த குதிரையாவது நீங்க அந்த குதிரையிலாவது நீங்க போகணும், அந்த குதிரையாவது எடுத்துட்டு போங்க. ஐயையோ அந்த குதிரையை கூட என்னால எடுத்துட்டு போக முடியாதுரா. சரி குதிரையை கொண்டு போக முடியாது, உங்களுடைய அரண்மனையில உங்களுக்காக வந்து 1000 ஆயிரக்கணக்கான உடைகள் இருக்கு, அதுல எத்தனையோ ரத்தினங்கள், எத்தனையோ முத்துக்கள் பொதிக்கப்பட்டு எத்தனையோ ஆபரணங்கள் இருக்கு, அதுல எல்லாம் கொஞ்சமாவது நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னா. ஐயோ முட்டாப்பையிலே அது எதுவுமே நான் கொண்டு போக முடியாதுரா. சரி ஒரு அப்படின்னா நீங்க எங்கேயோ ராணியோட தனியா போறதுக்கு நீங்க பாக்குறீங்க, ராணியோட எங்கேயோ நீங்க உல்லாசமா போறீங்க அப்படின்னா. ஐயோ ராணியும் என்னால கூட்டு போக முடியாதுரா அப்படின்னா. இப்படி இந்த முட்டாளோட விவாதம் பண்ணி ராஜாவுக்கு தலைவலியே வந்துருச்சு. இந்த முட்டாள் சொல்றா ஒன்னா சொல்றா, இதை நீங்க எடுத்துட்டு போங்க ராஜா, இதை நீங்க கொண்டு போங்க ராஜா, கொண்டு போங்கன்னு. ஆனா அவன் முட்டாளாச்சே, அவனுக்கு எதுவும் புரியல, எதையும் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி. அப்ப அவன் அந்த மன்னர் சொல்ல, ஐயோ உங்கூட விவாதம் பண்ணி எனக்கு தலைவலி, நான் போறவன் சீக்கிரமே போயிடுவேன் போல இருக்குது, உங்கூட பேசிட்டு இருந்தேனா. சரி இருந்தாலும் ஒண்ணு பண்ணு, உனக்கு வந்து அந்த சாது சொன்னதுனால நான் உனக்கு சம்பளம் கொடுத்தேன், நான் வந்து மரண நேரத்துல உனக்கு வந்து உனக்காக ஒரு நன்மை பண்றேன், நீ வந்து இவ்வளவு நாள் ஊரெல்லாம் சுத்தி வேலை செஞ்ச, உனக்கு நான் வந்து ஓய்வு கொடுத்துட்றேன், நீ இந்த உலகத்துல நீ போய் உன்ன மாதிரி இன்னொரு முட்டாள் எவனாவது இருந்தானா, இல்ல உன்னை விட ஒரு பெரிய முட்டாள் எவனாவது இருந்தானா, அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையில இந்த குச்சியை கொடுத்துரு, அவன் கையில இந்த குச்சியை கொடுத்துட்டீனா அவனுக்கு நான் சம்பளத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன், உனக்கும் பென்ஷன் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மன்னர் சொன்னார். இந்த மன்னர் சொன்னரையும் இந்த முட்டாள் குச்சி வச்சு நின்று இருந்தவன் என்ன பண்ணானா, குச்சியை தூக்கி மன்னர் கையில கொடுத்தான். மன்னரே எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல நீங்க தான் என்னை விட பெரிய முட்டாள் அப்படின்னு கொடுத்தான். மன்னருக்கு வந்ததே கோவம், ஏண்டா முட்டாப்பேல உனக்கு என்னதான் அறிவு இருக்கா, எங்க என்னையே நீ பெரிய முட்டாள்னு சொல்றியே அப்படின்னு. அப்ப அந்த முட்டாள் சொன்னா, ஐயா நான் முட்டாளா இருக்கேன் சரி, ஆனா நீ வந்து இவ்வளவு சொந்த பந்தம் வச்சிருக்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு போற, எங்க போறன்னு தெரியல, அழகான மனைவியர் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு போற, எங்க போறன்னு தெரியல, இத்தனை ஆடை ஆபரணங்கள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு போற, எங்க போறன்னு தெரியல, எத்தனையோ சிப்பாய்கள் குதிரைகள் யானைகள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு போற, எங்க போறன்னு தெரியல, மந்திரிகள் ராஜசபை சபை இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு போற, எங்க போறன்னு தெரியல. அப்ப யாரு முட்டாள், நீ முட்டாளா நான் முட்டாளான்னு கேள்வி கேட்டான். யோசிச்சு பாருங்க இந்த கதையில பின்னாடி இருக்கக்கூடிய கருத்தை எல்லாரும் யோசிச்சு பாருங்க, தயவுசெய்து எல்லாரும் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் முட்டாளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எதுக்காக எங்க போறோம், எதுக்காக வாழ்க்கை வாழ்றோங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய எல்லா முயற்சிகளுமே காலத்தின் கோலத்தில் அழிக்கப்பட்டு விடும், மரணம் வரும்போது அவங்களுடைய எல்லா விஷயங்களும் அவங்கள விட்டு அழிந்து விடும். அதனாலதான் ஒரே விஷயம், அழியாத விஷயம், கிருஷ்ணருக்கு நம்ம செய்யக்கூடிய அன்பு தொண்டு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நம்ம பக்தி செஞ்சோம் அப்படின்னா அது என்றுமே நிலைத்திருக்கக்கூடியது, அது அழிவடை போறது கிடையாது, அது என்றுமே இருக்கக்கூடியது. கிருஷ்ணருக்கு நம்ம பக்தி செய்யணும், மறுபடியும் இங்க நிகழ்ச்சியில நம்ம வலியுறுத்துறோம், மக்கள் எல்லோரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை எல்லோரும் உச்சரிக்கணும், இந்த மகாமந்திரத்தை உச்சரித்து நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்தோம் அப்படின்னா அதுதான் இந்த மனித சமுதாயம் சீரும் செழிப்புமா அமைதியா வாழ்றது அமைதியா இருக்கிறதுக்கான ஒரே வழிமுறை. வேற எந்த விதத்திலையுமே வந்து ஒருத்தன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது எல்லாமே காலத்தின் கோலத்தில் அழிக்கப்பட்டு விடும். இந்த பக்தி கிருஷ்ண பக்தி ஒருத்தன் கிட்ட எப்பவுமே இருக்கும். ஒருத்தனுக்கு எவ்வளவுதான் மிகப்பெரிய பயம் வந்தாலும் அதுல இருந்து அவனை காப்பாற்றும். பகவான் கிருஷ்ணன் கீதையில சொல்ற, சொல்பம் அப்பியஸ்த தர்மசிய திராயத்தே மகத்தோ பயார். இந்த பக்தி தொண்டுல ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் பண்றதுல ஜபம் பண்றதுல ஒருத்தன் ஓரளவுக்கு பண்ணினா கூட, சொல்பம் அப்பியஸ்த இதுல கொஞ்சம் அவன் பண்ணா கூட, திராயத்தோ மகத்தோ பயார், மிகப்பெரிய பயத்துல இருந்து ஒருத்தனை விடுவிக்கும். அதாவது மரணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்துல இருந்து ஒருத்தனை விடுவிக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில சொல்றார். அது மட்டும் இல்லாம அவர் சொல்றார், கௌந்தேயா ஓ குந்தியின் மகனே பிரதி ஜானேகி, நீ எல்லோருக்கும் தெரிவிக்கிற மாதிரி முரசு போட்டு தண்டரா போட்டு நீ எல்லாருக்கும் அறிவிப்பாயாக. என்ன சொல்லணும், நமே பக்த பிரணசதி, என்னுடைய பக்தன் அதாவது கிருஷ்ணருடைய பக்தன் என்றுமே வீழ்ச்சி அடைவது கிடையாது. கிருஷ்ண பக்தன் என்றுமே அவன் வந்து தவறுவது கிடையாது, அவன் என்றுமே அழிவடைவது கிடையாது, மற்றவை எல்லாமே அழிவுற்றுவிடும். கிருஷ்ண பக்தன் அழியறது கிடையாது அப்படின்னா கிருஷ்ண பக்தன் சாக மாட்டான் அர்த்தம் கிடையாது. கிருஷ்ண பக்தனும் மரணம் அடைவான், ஆனா அவன் செய்திருக்கக்கூடிய பக்தி என்றுமே அவனோட வீற்று இருக்கும், என்றுமே நிலைச்சிருக்கும். இந்த பக்திக்கு அழிவு அப்படிங்கிறதே கிடையாது. இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, எத்தனை பிறவிகள் அவன் பக்திய முறையா பயிற்சி செய்யாததுனால எத்தனை பிறவிகள் அவன் பிறக்க நேரிட்டாலும் சரி, அவனுடைய பக்தி என்றுமே அவன் கூட இருக்கும். காலப்போக்குல அந்த பக்தி அவன் கூட இருக்கிறது காரணத்தினால அவன் இந்த பௌதிக உலகத்தை விட்டுட்டு காலத்துக்கு அப்பாற்பட்ட உலகமான பகவான் கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகத்துக்கு போய் சேர முடியும். எல்லாரும் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கான், இந்த உலகத்துக்கு அப்பால பகவான் கிருஷ்ணருடைய லோகம் இருக்கு. அந்த லோகம் இந்த காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது. பகவான் கிருஷ்ணர் கீதையில விளக்கும் போது சொல்ற, அர்ஜுனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பிறப்பு இறப்பும் தொடரின்றே இருக்கு. ஆ பிரம்ம புவனாலோக்கா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமு பேத்திய புனர்ஜன்ம துகாலயம சாஸ்வதம். பகவான் கிருஷ்ணர் சொல்ற, யா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா லோகங்களும் அதாவது பிரம்மலோகத்துல இருந்து கீழே பாதாள லோகம் வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே வந்து பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து கொண்டு இருக்கு. அங்க மனுஷன் பிறக்கிறான் சாகிறான். இந்த துன்பங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. காலத்தின் உருவில எல்லா லோகங்களும் அழிக்கப்படும். பகவான் கிருஷ்ணர் சொல்ற, ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் ஒருத்தன் அழிவுடுறான், இந்த மொத்த உலகமே அழிஞ்சிரும் ஒவ்வொரு யுகம் தோன்றும் போதும். அதுக்கப்புறம் பிரம்மாவினுடைய பகல்லாம் இருக்கு, அதை பத்தி கிருஷ்ணர் கீதையில வர்ணிக்கிறார். அதனாலதான் நான் சொல்றோம், நீங்க எல்லாம் கீதையை படிச்சு தெரிஞ்சுக்கணும் எப்படி காலம் அப்படிங்கிறது செயல்படுது அப்படிங்கறத பத்தி. அந்த காலம் எல்லாவற்றையும் அழித்து விடும். கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலம் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஓ காலத்தின் போக்குல பிரம்மா லோகத்துல இருந்து கீழ லோகம் வரைக்கும் எல்லாமே அழிஞ்சிடும். ஆனா கிருஷ்ணர் சொல்ற, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட என்னுடைய உலகம் இருக்குங்கிற அந்த கிருஷ்ணருடைய உலகம் என்றுமே அழிவடையாது. அந்த கிருஷ்ணர் என்றுமே அழிவடையாத கிருஷ்ணருடைய உலகத்துக்கு ஒருத்தன் தன்னை உய்வித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி ஒருத்தன் தன்னை கிருஷ்ணருடைய உலகத்துக்கு உய்வித்துக் கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கை பக்குவம் அடையுது, இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை வீணாகுது. அவன் அந்த கழுதையை விட கேவலமா அவனுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிறான். அதனாலதான் சொல்றோம், தயவுசெய்து நீங்க எல்லாம் காலத்தின் உருள கிருஷ்ணரை சந்திக்காதீங்க. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணரை சியாம சுந்தர ரூபத்துல அழகான கிருஷ்ணரை நீங்க சந்திச்சு அவருக்கு பக்தி செய்யறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க அவருக்கு பக்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பக்குவமா அமையும், நீங்க மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். கிருஷ்ண பக்தியில ஒருத்தர் ஈடுபட்டு இருக்கும்போது அவங்க மிகவும் மகிழ்ச்சியா வாழ முடியும். பகவான் கிருஷ்ணர் கீதையில அதுக்கு நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார், சுசுகம் கர்த்தும் அபியம். இந்த கிருஷ்ண பக்தியை செயலாற்றும் போது ஒருத்தர் மிகவும் மகிழ்ச்சியோடு அவங்க வந்து இதை செயலாற்ற முடியும். இதுல வந்து வருத்தம் அப்படிங்கிறது வேலையே கிடையாது. உலகத்துல நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுல வந்து மகிழ்ச்சி அடைய முடியாது. ஆனா கிருஷ்ண பக்தியில வந்து நீங்க திறம்பட வேலை செஞ்சீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து மிக்க மகிழ்ச்சியோட கிருஷ்ண பக்தியில நீங்க பங்கேற்க முடியும். அதனாலதான் நான் உங்களை எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறோம், நீங்க தயவு செய்து இந்த கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்ளுங்க. கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டு பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யுங்க. அப்படி கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறது மூலமா காலத்தின் போக்குல அழியக்கூடிய விஷயங்கள் மேல உங்களுடைய பற்றுதல் குறையும். அந்த விஷயங்கள் வேண்டாம். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் இந்த உலகாயுத விஷயங்கள் நமக்கு அவசியம்தான். நமக்கு நம்மளுடைய அன்றாட தேவைக்கு பணம் அவசியம். நம்மளுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்கு நமக்கு மனைவி குடும்பத்தினர் உறவினர்கள் அவசியம். அப்புறம் நமக்கு உடல் ஆரோக்கியமும் அவசியம். இதெல்லாம் இருக்கலாம், ஆனா இது எதுவுமே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் கிடையாது. வாழ்க்கையினுடைய குறிக்கோள் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது. இது மட்டும் நம்மளோட நிறையா இருக்கக்கூடியது. தற்காலிகமா இருக்கக்கூடிய விஷயத்த காட்டிலும் நிலையா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். தற்காலிக விஷயங்களை நம்ம வந்து ஒதுக்கிடுறது கிடையாது. ஆனா நிலையான நம்ம இன்னைக்கு என்ன இன்றைய சமுதாயம் எப்படி இருக்குன்னா, தற்காலிக விஷயத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு நிலையான விஷயங்கள் எல்லாவற்றையும் நிராகரிச்சிருக்கு. அப்படி நிலையான விஷயங்களை நீங்க நிராகரிக்காம தற்காலிகமான நிலையான விஷயத்த முக்கியமானதா எடுத்துட்டு தற்காலிகமான விஷயத்திலையும் நீங்க ஈடுபடலாம். அதனால எந்த தவறும் கிடையாது. ஆனா இந்த நிலையான விஷயத்த கிருஷ்ண பக்தியே நமக்கு வந்து மிகச்சிறந்தது அப்படிங்கறதுல ஒருத்தர் வந்து தெளிவோடு இருக்கணும். அது மிக்க அவசியம். இப்ப உங்களுக்கு ஏதாவது இப்ப பேசின விஷயங்களையோ இல்லை ஆன்மீக சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்டு இதுல வந்து தெளிவு பெறுமாறு கேட்டுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இந்த காலத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.
ஆ சொல்லுங்க
சுவாமி. இந்த தண்ணீரும் விஞ்ஞானம்
உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஆ
ஓகே.
ஆ சொல்லுங்க சார். ஆ சொல்லுங்க.
ஆமா அது சாத்தியமான்னு கேக்கலாங்கிறதுக்காக தான் சொன்னேன்.
ஓகே.
கிருஷ்ணருக்கு என்ன வழி கிருஷ்ண பக்தி இயக்கத்துல சேரணும்?
கிருஷ்ண பக்தியில யார் வேணாலும் இணையலாம். அது வந்து எப்படி சாத்தியமானதுங்கறத பத்தி கேக்குறீங்க.
ஆமாங்க சுவாமி.
ரொம்ப நல்ல கேள்வி.
தேங்க் யூ. தேங்க் யூ.
ரொம்ப நன்றி. இவர் கேக்குறார் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில யார் வேண்டுமானாலும் இணையலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய புத்தகத்துல அவர் வந்து குறிப்பிடுறார். அப்படி யார் வேண்டுமானாலும் இணையலாம்னா அது எப்படி சாத்தியமாகும்? அது சாத்தியமாகிறதுக்கு வேற வழியே கிடையாது. இது வந்து ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் புத்த மதத்தை சார்ந்தவன் இது எல்லாமே ஒரு வகையான வெளி அடையாளம் தான். ஒருத்தர் ஹிந்து குடும்பத்துல பிறந்தனால அவன் ஹிந்து, இல்ல ஒருத்தர் தன்னை ஹிந்துன்னு அடையாளப்படுத்திக்கிறதுனால ஒருத்தனை ஹிந்து அப்படின்னு நம்ம ஒரு அடையாளம் தான் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையில கடவுள் ஒருத்தர் தான், கிருஷ்ணன். கடவுள் யாருன்னு ஒரு சொல்ல தெரியல, தெரியாதவங்க கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் யாருன்னு தெரிஞ்சவங்க அவர் கிருஷ்ணன் சொல்றாங்க, அவ்வளவுதான். கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும், அது எல்லாருமே ஏற்றுக்கொண்டுதான் இருக்க முடியும். பல பல மதங்கள்ல பல இடங்கள்ல வேத சாஸ்திரங்களே படிச்சவங்களால கடவுள் யார் அப்படிங்கிறதுக்கான முடிவுக்கு வர முடியல. ஆனா பகவத்கீதை இந்த எல்லா விஷயங்களுக்குமே பதில் கொடுக்குது. யார் ஒருத்தவங்க புத்திசாலியா இருக்காங்களோ, யார் ஒருத்தவங்க மற்ற விஷயங்களையும், இதுல நான் சொல்றது என்னன்னா மற்ற மதங்கள்ல மற்ற இடங்கள்ல வந்து விஷயங்கள் பூர்ணமா இல்லை. ஏன்னா அங்க எல்லாமே நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க நல்ல விஷயங்கள் வந்து அங்க பூரணமா இல்லை. அதனால யார் ஒருத்தவங்க அறிவாளிகளா இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த கிருஷ்ண பக்தியில இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுட்டு அவங்க பக்தர்கள் ஆகுறாங்க. இயற்கையாகவே நம்மளுடைய இயக்கம் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகெங்கிலும் நமக்கு கிளைகள் இருக்கு. உலகெங்கிலும் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கிறிஸ்துவ நாடுகளா இருக்கலாம், புத்த மதத்தை சார்ந்த நாடுகளா இருக்கலாம், இல்ல கம்யூனிஸ்ட நாடுகளா இருக்கலாம், இல்ல இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நாடுகள், எல்லா மதத்தை சார்ந்த நாடுகள்லயும் கிருஷ்ண பக்தி இயக்கம் இன்னைக்கு இருக்கு. உலக மக்கள் எத்தனையோ பேர் கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. நம்மளுடைய கோயிலே பார்த்தீங்கன்னா பல வெளிநாட்டவர்கள் இந்த கோயில்ல வந்து நம்ம சேலம் இஸ்கான் கிளையிலையும் அவங்க வந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்றதுக்கு எதுவுமே தடை கிடையாது. ஒருத்தவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா இந்த எந்த பேதமே கிடையாது. யார் வேணாலும் இந்த கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க சார்.
ஹலோ.
சொல்லுங்க சார்.
நம்ம ஏன் சாப்பிடுறோம், ஏன் தூங்குறோம், ஏன் வந்து ஏன் வாழ்றோம், அதுக்குள்ளான அர்த்தம் என்ன? ஏன் இந்த நிலைமையில நம்ம இங்க இருக்கோம்?
ஏன் இந்த ஏன் நம்ம இங்க இருக்கோம்? அவர் கேக்குறாரு நம்ம எதுக்காக வாழ்றோம், எதுக்காக சாப்பிடுறோம். அதுதான் நான் இன்னைக்கு மொத்த உபன்யாசமே கொடுத்தேன். நம்ம வாழ்றதுனுடைய குறிக்கோள் பகவான் கிருஷ்ணரை உணரணும். நம்ம எல்லாருமே ஆத்மா, ஆத்மாவா இருக்கக்கூடிய நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். எப்படி ஆத்மா அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய ஒரு சின்ன அம்சம், இந்த உடலினுடைய ஒரு அம்சம் இந்த விரல். இந்த விரலானது இந்த உடலுக்கு முழுமைக்கு சேவை பண்ணணும். அதே மாதிரி கிருஷ்ணருடைய அம்சமான நம்ம எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். அப்படி கிருஷ்ணருக்கு சேவை செய்யாம நம்ம தனித்து இன்பம் காணணும் அப்படிங்கிற விதத்துல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு பதில நம்ம வந்து உண்மையை உணர்ந்துட்டு நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவன் அப்படிங்கறத உணர்ந்துட்டு நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். வேற எதுவுமே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் கிடையாது. நம்ம வந்து வாழ்க்கையினுடைய குறிக்கோளை நீங்க முறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குதான் நம்ம இந்த நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய கோயிலுக்கு நீங்க வருகை தந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்களை இதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நான் பேசும்போதே இதை பத்தி விளக்கமா உங்களுக்கு சொன்னேன். நம்ம எதுக்காக வாழ்றோம், எதுக்காக சாப்பிட்றோம், எதுக்காக தூங்குறோம், இதெல்லாம் எதுக்காக பண்றோம். சும்மா ஏதோ நாய் பண்ணி பூனை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நம்ம வாழ்றதுக்கானது கிடையாது. நம்ம வாழ்றோம் அப்படின்னா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசம் இல்லாம நம்ம வாழக்கூடாது. வித்தியாசம் இல்லாம வாழ்ந்தோம்னா காலத்தின் போக்குல எல்லாமே அழிவிட்டுவிடும். அதுதான் நான் உங்களுக்கு எடுத்துரைத்தேன். அதனால உங்க எல்லோரையும் நாங்க இந்த இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சார்பில் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். மற்றும் இங்கே நம்மளுடைய ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாத் எழுதின புத்தகங்கள் நிறைய இருக்கு. அந்த புத்தகங்களை வாங்கியும் நீங்கள் படித்து பயன்பெறலாம். நம்மளுடைய கோயிலில் தினசரி நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 to 1:30 வரைக்கும் பஜனை, ஆரத்தி, பகவத்கீதை சொற்பொழிவு, கேள்வி பதில், கீர்த்தனம், பிரசாத விநியோகம், இது எல்லாமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. நம்மளுடைய கோயிலானது சேலம் பெங்களூர் போகிற வழியில், அதாவது ஓமலூருக்கு முன்னாடியே கருப்பூர் உள்ளே போகாமல் கரும்பாலை பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கரும்பாலையிலேருந்து நடக்கிற தொலைவில் நம்மளுடைய இஸ்கான் கோயில் இருக்குது. அங்கே ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷமான நிகழ்ச்சி நடைபெற்றுருக்கு. தினசரி நிகழ்ச்சிகளும் நடைபெறுது. நீங்கள் உங்களால் நேரம் கிடைக்கும்போது வந்து பங்கு பெறலாம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நீங்கள் எல்லாரும் பங்கு கொண்டு இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, அதனுடைய அவசியத்தை தெரிஞ்சுக்குமாறு கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா.